ಸಾಮರಸ್ಯ ಸಂಭವಾತ್ ಅಂತಿಮಮಿದಂ ಅಧಿಕರಣಂ ದ್ವಿತೀಯ ದ್ವಿತೀಯ ಶಾರೀರಿಕ ಮೀಮಾಂಸಾ ಶಾಸ್ತ್ರೆ. ಅತ್ರ ಪಾಂಚರಾತ್ರ ಮತ ನಿರಾಕರಣಂ ವಿಷಯ. ಪಾಂಚರಾತ್ರ ಅಸ್ತಾವತ್ ಜಗತ್ಕಾರಣಂ ಮಹಾನ್ ನಾರಾಯಣ ಅಥವಾ ವಾಸುದೇವ ಸಯೇವ ನಿಮಿತ್ತ ಕಾರಣಂ ಸೈವ ಉಪಾದಾನ ಕಾರಣಂ ಚ ಇತಿ ಅಂಗೀಕುರುವಂತಿ. ವಾಸುದೇವಾತ್ ಪ್ರದ್ಯುಮ್ನಸ್ಯ ಉತ್ಪತ್ತಿ ಜೀವಸ್ಯ, ಪ್ರದ್ಯುಮ್ನಾತ್ ಅನಿರುದ್ಧಸ್ಯ, ಅನಿರುದ್ಧಾತ್ ಸಂಕರ್ಷಣಸ್ಯ ಇತ್ಯಾದಿ ರೀತ್ಯಾ ತತ್ರ ವ್ಯೂಹಾಃ ಪರಿಕಲ್ಪಿತಾಃ ತೈಃ. ಏಕತ್ರ ವಾಸುದೇವಃ ಭಗವಾನ್ ಸರ್ವಾತ್ಮ, ತಸ್ಮಾತ್ ಜೀವಃ ಪ್ರದ್ಯುಮ್ನಃ ಜಾಯತೆ, ತಸ್ಮಾತ್ ಸಂಕರ್ಷಣಃ ಅನಿರುದ್ಧಃ ಮನಃ, ತಸ್ಮಾತ್ ಸಂಕರ್ಷಣಃ ಇತ್ಯಾದಿ ರೀತ್ಯಾ ವ್ಯೂಹ ಚತುಷ್ಟಯಂ ಅಂಗೀಕೃತ. ಅನ್ಯತ್ರ ಸರ್ವೇ ಏವ ಪರಮಾತ್ಮನಃ ಇತಿ ಸ್ವೀಕೃತಮಸ್ತಿ. ಅತಃ ಯಥಾಕದಂಚಿತ್ ಸ್ವೀಕಾರೇಪಿ ಜೀವಸ್ಯ ಉತ್ಪತ್ತಿ ನಾಂಗೀಕರ್ತುಂ ಶಕ್ಯತೆ. ಯದಿ ಜೀವಸ್ಯ ಉತ್ಪತ್ತಿ ಸ್ವೀಕ್ರಿಯತೆ ತರ್ಹಿ ಅಕೃತ ಅಭ್ಯಾಗಮ ಕೃತ ವಿಪ್ರಣಾಶ ಇತಿ ದೋಷದ್ವಯಂ ಭವತಿ. ಅಸ್ಮಿನ್ ಜನ್ಮನಿ ಜೀವ ಇದೆ ನಶ್ಯತಿ ಚೇತ್ ತಸ್ಯ ಜನ್ಮಾಂತರೇ ಕಥಂ ಕರ್ಮ ಸ್ಯಾತ್ ಕಥಂ ಸುಖದುಃಖಾದಿಕಂ ಭವೇತ್. ಜೀವಸ್ತು ಜನ್ಮತಃ ಆರಭ್ಯ ಪ್ರಥಮಕ್ಷಣಾದ ಆರಭ್ಯ ಸುಖಂ ವಾ ದುಃಖಂ ವಾ ಅನುಭೂಯಮಾನಃ ದೃಶ್ಯತೆ. ಅತಃ ವಿನಾ ಕರ್ಮ ಸುಖ ದುಃಖಾದ್ಯನುಭವ ವಕ್ತವ್ಯ. ಅಸ್ಮಿನ್ ಜನ್ಮನಿ ಮರಣಾತ್ ಪ್ರಾಕ್ ಯಾನಿ ಕರ್ಮಾಣಿ ತೇನ ಕ್ರಿಯಂತೆ ತೇಷಾಂ ಫಲಂ ನಾಸ್ತಿ ಇತಃ ವಿನಶ್ಯತಿ ಇತ್ಯುಚ್ಯತೆ. ಫಲದತ್ತು ಫಲಮದತ್ವ ಕರ್ಮಣಃ ವಿನಾಶಃ ಇತಿ ಅನ್ಯೋದೋಷಃ ಭವತಿ. ಅತಃ ಜೀವಸ್ಯ ಉತ್ಪತ್ತಿ ವಕ್ತುಂ ನ ಶಕ್ಯತೆ ತದಾ ಅಂಗೀಕುರ್ವಂತಿ ಚೇ. ಅತಃ ತನ್ಮತಂ ವ್ಯೂಹರಚನಾತ್ಮಕಾಂಶೇ ಅಸ್ಮಾಭಿಃ ನಿರಾಕೃತಮಸ್ತಿ. ಅನ್ಯಾಂಶೇಷು ಅಸ್ಮಾಕಂ ಸಮಾನಮೇವ ತತ್ರ ಅಸ್ಮಾಭಿಃ ವಿಚಾರಃ ನ ಕ್ರಿಯತೆ ಸ್ವೀಕ್ರಿಯತೆ ಅಸ್ಮಾಭಿಃ ಯತಃ ತತ್ರ ಭಕ್ತಿ ಮಾರ್ಗೋ ವಾ ಸಾಧನ ಮಾರ್ಗೋ ವಾ ಸರ್ವೇಷಾಂ ವೈದಿಕಾನಾಂ ಇಷ್ಟಂ ತತ್ರ ವಿಚಾರ ಅವಿಷಯಸ್ಥ ತಸ್ಮಾತ್ ತನ್ನ ಸ್ವೀಕ್ರಿಯತೆ ಇದೆ ತತ್ರ ನ ನಿಂದ್ಯತೆ. ಯತ್ರ ತಾವತ್ ವೇದ ವಿರುದ್ಧಾಂಶ ಅರ್ಥದೆ ತಸ್ಮಿನ್ನೇವ ಸ್ಥಳೆ ಪಾಂಚರಾತ್ರ ಸ್ಮೃತೇ ತತ್ರ ನಿರಾಕರಣಂ ಕ್ರಿಯತೆ. ಅಯಮೇವ ವಿಷಯ ಅತ್ರ ಉಚ್ಯತೆ. ಅತ್ರ ಪ್ರಥಮ ಸೂತ್ರಮಿದೆ ಉತ್ಪತ್ತಿ ಅಸಂಭವಾತ್ ಜೀವಸ್ಯ ಉತ್ಪತ್ತಿ ಅಸಂಭವಾತ್ ಇತ್ಯರ್ಥ. ಉತ್ಪತ್ತಿ ಅಸಂಭವಾತ್ ಇತ್ಯಸ್ಯ ಪರಮಾತ್ಮನ ಸಕಾಶಾತ್ ಜೀವಸ್ಯ ಉತ್ಪತ್ತಿ ಅಸಂಭವಾತ್ ಇದು ಸೂತ್ರಕ್ಕೆ ಅರ್ಥ. ಅದರ ಭಾಷ್ಯ ಪಠಾಮಃ. ಉತ್ಪತ್ತಿ ಸಂಭವಾತ್ ಅಂಗರದ ಅಡುತ ಸೂತ್ರಂ ಕರೈಷಿ ಅಧಿಕರಣಂ ರೆಂಡಾವದ ಅಧ್ಯಾಯಂ ರೆಂಡಾಂ ಪಾದತ್ಲ ಇದೋಡ ವಿರೋಧತ್ತೆ ಪರಮತ ನಿರಾಕರಣಂ அப்படிங்கற ஒரு பகுதியானது முடியது. வேதாந்த சாஸ்திரத்துல சொன்ன சமன்வயத்துக்கு விரோதமா இருந்ததான என்னென்ன அபிப்பிராயங்கள் கொள்கைகள் இருந்ததோ அவைகள் இருக்கக்கூடியதான ஒரு தோஷங்களை எடுத்து காட்டுவதுங்கிறதுதான் இந்த பாதத்துல முக்கியமான அம்சம். இதுல பாஞ்சராத்திர மதத்தை பார்க்கிறார். இப்ப பாஞ்சராத்திரான்னு சில பேர் வைஷ்ணவ சம்பிராயத்துக்கு சேர்ந்தவ. அவ பகவானை எப்படி ஆராதிக்கணும், பகவத் ஆராதனத்தினால எப்படி மனுஷனுக்கு முக்தி கிடைக்கும் என்கிறத சொல்ற. பகவத் ஆராதனம் நமக்கு இஷ்டம்தான். சிவனோ விஷ்ணுவோ அது வேற விவகாரம், எல்லாம் பகவான் தான் சொல்லிட்டு இருக்கோம். அவர் எப்படி ஆராதனம் பண்றது என்னங்கிற விஷயத்துல ஒரு தோஷமும் ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆனா அவன் என்ன சொல்றா, வாசுதேவன் ஸ்ரீமன் நாராயணன் மகாலட்சுமி சகிதமாக அந்த வாசுதேவனை வழிபடுறவாளுக்கு ஐந்து காரியங்களோட வழிபடுறவாளுக்கு முக்தி நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அந்த வாசுதேவனிடத்திலிருந்து பிரத்யம்னன் பிரத்யம்னன் இடத்திலிருந்து சங்கர்ஷன் சங்கர்ஷனிடத்திலிருந்து அனிருத்தன் இப்படி ஒவ்வொருத்தரா பிறந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பரமாத்மா வந்து ஜீவனுடைய பிறவி, ஜீவனிடத்திலிருந்து மனசனுடைய பிறவி, மனசனுடைய அகங்காரத்தினுடைய பிறவி அப்படின்னு வரிசையா அவளுடைய ஒரு கொள்கை. இது வந்து ஒரு காலத்துல வேதங்களானது திருடர் இந்த அரக்கர்களால எடுத்துட்டு போன சந்தர்ப்பத்தில் உலகத்துல வேதமே இல்லாத சமயத்துல பகவானே அவதரித்து அவருக்கு ஐந்து நாட்கள்ல சொல்லிக் கொடுத்தாளாம். ஆகையால் இது பிரமாணம் அப்படின்னு அவளுடைய அபிப்பிராயம். அதுல வேத விருத்தாம்சம் இருக்கிறதுனால அதை கொள்ள முடியாதுங்கிறது சித்தாந்தம். இப்ப உபாதான காரணமும் நிமித்த காரணமும் ரெண்டும் ஒருவரே என்று சொல்றதுனால நமக்கும் அவளுக்கும் விரோதம் இல்லையே, ஏன் அதை கண்டிக்கிறீங்கன்னு முதல்ல கேள்வி. இந்த அம்சத்துல நாங்க கண்டிக்கல, எது விரோதமா இருக்கோ வேத விரோதமா இருக்கோ அந்த பகுதி மட்டும்தான் தப்புன்னு நிராகரணம் பண்றோம்னு சமாதானம். ஏஷாம் யாருக்கு அப்ரகிருதி அதிஷ்டாதா, உபாதான காரணம் இல்லை ஆனா நிமித்த காரணம்தான், கேவல நிமித்த காரணம் ஈஸ்வரா, வெறும் நிமித்த காரணம்தான் ஈஸ்வரன் என்று அபிமதா ஒத்துக்கொள்ளப்பட்டதோ, தேஷாம் பட்சா அவளுடைய பட்சம் பாசுபத மதம் அதுவானது பிரத்யாட்சாதா, போன அதிகரணத்துல அதை நிராகரணம் பண்ணினோம். ஏஷாம் புனகா யாருக்கோ என்றால் பிரகிருஷ்ட அதிஷ்டாத உபயாஸ்வரம், உபாதான காரணமும் நிமித்த காரணமும் ரெண்டும் தான் பரமேஸ்வரன் என்று காரணம், ஈஸ்வரா அபிமதா அப்படிப்பட்டதான காரணம் தான் ஈஸ்வரன் என்று ஒத்துக்கொள்ளப்பட்டதோ, தேஷாம் பட்ச அவளுடைய பட்சம் பிரத்யாட்சாயதே அதை நிராகரணம் பண்ணப்படுகிறது. நனு ஸ்ருதி சமாஸ்ரயனேன அபி ஏவம் ரூப ஏவ ஈஸ்வரா பிராங் நிர்தாரித, ஸ்ருதி சமாஸ்ரயனேன வேதத்துக்கு அனுசரித்து ஏவம் ரூப ஏவ ஈஸ்வரா, இப்படிப்பட்டதான ஒரு ஈஸ்வரன், எப்படிப்பட்டவர், உபாதான காரணமும் அவர் தான் நிமித்த காரணமும் அவர் தான், பகுஷ்யாம் நாம் பலவாக ஆவேன் என்று கருதினர், பிரஜாயேய உண்டு பண்ணுவேன் நானே பலவாக ஆகுவேன் உபாதான காரணம், பிரஜாயது அகல்பயது சங்கல்பயது அப்படின்னு சொன்னதுனால நினைத்த காரணம் அப்படின்னா இது ஈஸ்வரா பிராண் நிர்தாரிதா நீங்க பிரகிருதி பிரதிஜா திருஷ்டாந்தான் வரோதா அப்படிங்கிற அதிகரணத்தில் சொல்லியிருக்கேன். பிரகிருதிஷ்டா அதிஷ்டாதாச்சா அவரே தான் உபாதான காரணம் அவரே தான் நிமித்த காரணம் சொல்லியிருக்கேன். ஸ்ருத்தியனுச்சாரணீச்ச ஸ்மிருதி பிரமாணம் இது ஸ்திதி, ஸ்மிருதியானது ஸ்ருதிக்கு விரோதம் இருந்தாதான் பிரமாணம் இல்லையே தவிர, ஸ்ருதிக்கு ஒத்துண்டு போகக்கூடியதான ஸ்மிருதி பிரமாணம் தானே சொல்லியிருக்கா. மீமாம்சையில பிரமாணங்கள் தர்மத்துக்கு பிரமாணம் என்னன்னு கேட்கும் பொழுது முதல் பிரமாணம் ஸ்ருதி, இரண்டாவது பிரமாணம் ஸ்ருதிக்கு விரோதம் இல்லாததான ஸ்மிருதி, மூணாவது சிஷ்டாச்சாரம், இதுதான் பிரமாணம். தர்மத்துக்கு பிரமாணம் மூணு தான், அது மேல அவர் ஒன்றும் சொல்லப்படாது. தர்மமானது யுக்தியினால சாதிக்கக்கூடியது இல்ல, இப்படி பண்ணுன்னா பண்ணித்தான் ஆகணும், ஏன் பண்ணணும்னு கேட்கப்படாது, வேதம் சொன்னபடி கேட்கணும் அப்படின்னு. தர்மத்துக்கு பிரமாணம் மூணு தான், ஸ்ருதி ஸ்மிருதி சிஷ்டாச்சாரம் அவ்வளவுன்னா அது தர்மம் இல்ல, அது அது அதர்மம். உங்க சௌகரியத்தை பத்தி கேட்கவே இல்லை, இங்க உனக்கு ஸ்வர்க்கம் வேணும்னு ஆசை இருக்கா இல்லையா, ஆசை இருக்குன்னா இப்படி செய்ய அவ்வளவுதான். ஏதாவது போய் கான்செப்ட் வந்தோம்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்ல, கர்மாவில வித்தியாசம் தான். நாங்க தர்மத்தை பத்தி கர்மாவை பத்தி சொல்லிட்டு இருக்கோம், ஏதாவது சௌகரியம் லௌகிக விவகாரங்கள், ஏதாவது சௌகரியம் வைதிக விவகாரத்துல தர்மத்துல ஒண்ணும் சொல்ல முடியும், எப்படி சொல்லியிருந்தோ அப்படிதான் பண்ணும், அதோட இம்மி அளவுக்கு வித்தியாசம் இருந்தால் கர்மா பலத்தை கொடுக்காது.
வேதத்துல சொன்ன அம்சத்தை மாத்தப்படாதுன்னு தான் தர்மம்
சொன்னேன்.
என்ன வேணாம் பண்ணலாம், உங்களுக்கு எது ஹிதமோ அது பண்ணும். வேதத்துல எது சொல்லலையோ அதை பத்தி பேசல. வேதத்துல இது சொல்லு, இது பண்ணு, இதை பண்ணாதே சொன்ன அம்சத்தை மாத்தறதுக்கு மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை. சொல்லாத அம்சம் காபி சாப்பிடலாமான்னு கேட்டீங்க, வேதத்துல சொல்லல உமா இஷ்டம், அதை நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். எது சொல்லி இருக்கோ அதுல மாத்தப்படாது. அவ்வளவு. அதனால இங்க எப்படின்னா, இங்க உபாதாரமும் நிமித்த காரணமும் ரெண்டும் பரமேஸ்வரன் தான் சொல்லியிருக்கார். ஸ்மிருதியும் ஸ்மிருதினா பாஞ்சராத்திர ஸ்மிருதி, பாஞ்சராத்திர ஆகமங்கள் அது ஸ்மிருதி. ஸ்மிருதினா மகர்ஷிகள் எழுதியது ஸ்மிருதி, மனுஸ்மிருதி, யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதி, பராசர ஸ்மிருதி, இப்படி எல்லாம் இருக்கோ இல்லையா? ஸ்ருதியை மனதில் கொண்டு மறுபடியும் ரீடோல்டு இன்னொருத்தர எழுதுறாளோ இல்லையோ அதுக்கு ஸ்மிருதினு பேர். நமக்கு ஷேக்ஸ்பியர் ஸ்டோரிஸ்னா ரீடோல்டு இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் தெரியாது. ஸ்மிருதினாலே ரீடோல்டு தான் அர்த்தம். வியவாரம் ஸ்மிருதி பிரமாணம். அப்ப பிரமாணம் ஆகிறதே, பிரமாணமா இருக்கும் பொழுது அது ஒத்துக்க வேண்டியதுதானே, ஏன் நிராகரணம் பண்றேன்? தத் கத்திய ஹேதோஹோ ஏகா பட்ச பிரத்யாசிக்யாசிதா இது, எக்காரணத்தினால் இந்த பட்சமானது தாங்கள் நிராகரணம் பண்ண ஆசைப்படுகிறீர்கள் இது உச்சதே சொல்கிறோம். அப்பா எத்யபி ஏவம் ஜாதீயக அம்சா, நீ சொல்லக்கூடியதான இந்த அம்சமானது சமானத்வா ந விசம்பாத கோச்சரோ பவதி, இது காமனா இருக்கு. அதனால இதுல வந்து நமக்கு அபிப்பிராய பேதம் இல்லை. நாங்க வந்து அவளை வையல, பரமாத்மா உபத்தான காரணம், அவரே நிமித்த காரணம் என்கிற அம்சமோ, இது போல அம்சங்களோ எங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம், அது கொள்கையில மாறுபாடு இல்லை. ஆகையால் நாங்க அதை விரோதம் பண்றதில்லை, சண்டை போடுவதில்லை. எத்யபி ஏவம் ஜாதீயக அம்சா, இப்படிப்பட்டதான பகுதிகள் சமானத்வா, இரண்டு பேருக்கும் சமானமா இருப்பதனால் விசம்பாத கோச்சரோ பவதி, விசம்பாத கோச்சரம் சண்டைக்கு இடமில்லை. அஸ்தித்வ அம்சாந்தரம், ஆனால் வேற ஒரு பகுதி இருக்கு விசம்பாத ஸ்தானம், ஒத்துக்கொள்ள முடியாததான இடம். இத்யதா அதை பிரத்யாக்கியானாய, அதை ஒத்துக்கொள்ள முடியாது அதை நிராகரணம் என்பதற்காக செய்ய வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்படுகிறது. தத்ர பாகவதா மன்யந்தே, தத்ர அங்கு பாகவதாக மன்யந்தே, பாகவதால் நினைக்கிறாள் அவாவாள பாகவதால் பேர் வச்சிருக்க. நீங்களும் பாகவதால் தான், பகவான நம்பரவா இல்லாரும் பாகவதால் தான், பகவத் சம்பந்தம் பாகவதம், அதனால எல்லோரும் பாகவதால் தான். ஆனா அவா மட்டும் அவாள பாகவதால் சொல்லிக்கணும். அதனால தத்ர பாகவதாக மன்யந்தே, பகவானேவ ஏகா வாசுதேவா, பகவான் ஒருவர் தான், அவருக்கு வாசுதேவன் என்று பெயர். நிரஞ்சன ஞானஸ்வரூபா, அப்பழுக்கற்றதான ஞானத்தை உடையவர், ஞானவே வடிவமானவர், பரமார்த்த தத்துவம் அவர்தான் பரமார்த்த தத்துவம். ச சதுர்தா ஆத்மானம் பிரதிபஜ்ய பிரதிஷ்டித, அவரை அவர் தன்னை நான்காக பிரித்துக் கொண்டு உள்ளார். வாசுதேவ வியூக ரூபேண, வியூகம்னா உருவம்னு அர்த்தம், வியூகம்னா கூட்டம்னு அர்த்தம் வச்சுக்காதீங்க. இங்க வியூகம்னா உருவம், மூர்த்தி, ராமமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற இடம் இல்லையோ, கிருஷ்ணனே உருவமாக உள்ளவர் கிருஷ்ணமூர்த்தி, ராமனே உருவமாக உள்ளவர் ராமமூர்த்தி. அதே மாதிரி இங்க வாசுதேவ மூர்த்தின்னு ஒரு வியூகம்னு, வாசுதேவன் அங்கிற ஒரு உருவத்தை உடையவர். பசங்க சக்கரம் சங்கிரீட்ட குண்டலம் சொல்ற அந்த உருவத்தில் இருக்க. வியூக ரூபேண ஒன்னு, சங்கர்ஷண வியூக ரூபேண ரெண்டு, பிரத்யும்ன வியூக ரூபேண மூணு, அனிருத்த வியூக ரூபேண நான்கு. இப்படி தன்னை நாலா பிரிச்சுட்டு இருக்க. இந்த நாலு பேரும் பாக்கிறதுக்கு ஒரே மாதிரி இருப்பா, ஆனா செயல்கள் தான் கொஞ்சம் கொஞ்சம் மாறுது அப்படிங்கிற. வாசுதேவோ நாம பரமாத்மா உச்சதே, வாசுதேவன் சொன்னா பரமாத்மா. சங்கர்ஷணமோ நாம ஜீவா, அவருக்கு அடுத்தது சங்கர்ஷணங்கிறது ஜீவன். பிரத்யும்னா நாம மனஹா, பிரத்யும்னங்கிறது மனசு.
அனிருத்தோ நாம அகங்காரா. தேசம் இப்படி பரமாத்மா வாசுதேவர், அவரிடத்திலிருந்து பிறந்த சங்கர்ஷன்கிறவர் ஜீவன், அந்த ஜீவனிடத்தில் இருக்கக்கூடியதான பிரத்யும்னன் மனசு, அந்த அகங்காரம் நான் நான் தோன்ற அகங்காரம், அவர் அனிருத்தன் அப்படின்னு அவருடைய பெரியவர். தேசாம் வாசுதேவா பராப்ரகிருதி, இவா எல்லோருக்கும் முக்கியமான காரணம் எல்லோரும் வந்தது எங்கிருந்து, வாசுதேவனிடத்திலிருந்து. இதரே சங்கர்ஷனாதய காரியம், மற்றவர்கள் சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தாதிகள் வந்து காரியம், அவரிடத்து வந்து உண்டானவர்கள். தமித்தம் பூதம் பரமேஸ்வரம், இப்படிப்பட்டதான பரமேஸ்வரனை பகவந்தம், தாங்கள் ஐந்து செயல்களை பண்ணி, ஐந்து செயல்கள் என்ன, அபிகமனம், உபாதானம், இத்யா, சுவாத்தியாயம், யோகம். இந்த ஐந்து செயல்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் பண்ணணும். அப்படி பண்ணினாதான் அவருக்கு பாகவதம்னு பேரு. இத ஒவ்வொரு நாளும் அவர் விடாம அனுஷ்டானம் பண்ணணும். இந்த ஐந்தும் பண்றதுனாலதான் அவருக்கு ஐயம் கரோதீதி ஐயங்கார், அந்த ஐந்து பண்ணி ஆகணும். ஐயங்கார்னு வந்தது காரணம் ஐந்து செயல்களை பண்ணணுமா அப்படின்னு அவ வச்சுருக்கா. அது என்னது, அது முதல்ல அபிகமனம், கோவிலுக்கு போகணும். நம்ம எல்லாம் கோவிலுக்கு போறோமா, இங்கிருந்து காசிக்கு போறோம், காட்மாண்டுக்கு போறோம், அங்கே போறோம், நம்ம ஊர் பக்கத்துக்கு கோவிலுக்கு போக மாட்டோம், அது வழக்கம் இல்லை. என்ன விவகாரம், எல்லா கோவிலும் ஒண்ணுதான் சுவாமி, ஆனா ஒவ்வொரு நாளும் கோவிலுக்கு போகணும். கோவிலுக்கு போறது எப்படின்னு, நம்ம பாட்டுக்கு இங்கிருந்து கிளம்பி போய் ரெண்டு மணி நேரம் கோவில்ல நல்லா காத்து இருக்கு, எங்காத்த பிளாட்ல காத்து இல்ல, கோவில்ல காத்து இருக்கு அப்படின்னு போய் பத்து பேரை ஃப்ரெண்ட்ஸ சேர்த்து வச்சுட்டு பேப்பர்ல இருக்க நியூஸ் முழுக்க அங்க பேசிட்டு நிம்மதி அப்படி வரும். இது ரொம்ப தப்பு. முதல்ல என்ன பண்ணணும், கோவிலுக்கு போறப்ப வாக்கடக்கணும், பேசுறது நிறுத்தணும், கோவிலுக்குள்ள பேசப்படாது. அதே போலயே சரீரத்தை அனாவசியமாக ஆட்டுறது, அது பண்றது இது பண்றது, கோவிலுக்கு போகும் பொழுது கோவில்ல பூனை நடக்கிறா போல நடக்கணும். நடக்கும் பொழுது கால் சத்தம் கேட்கப்படாது, பகவானுக்கு தியானத்தில் இருக்காருன்னா நீங்க பாட்டு குதிக்கிறதா. சரீரத்தை கட்டுப்படுத்தணும், மனசுல கோவிலுக்கு எந்த கோவில்லையும் முன்னால பெரிய ஒரு ஒரு சின்ன மாதிரி ஒரு படிக்கட்டு இருக்கும், அந்த படிக்கட்ட சில பேர் மெதிக்கலாமா, மெதிக்கப்படாதா, தாண்டலாமா, இப்படி எல்லாம் கேள்வி கேட்பா. அதெல்லாம் ஒன்னும் நிர்பந்தம் இல்ல. ஆனா விவகாரம் என்ன, அது எதுக்கு போட்டிருக்க, இங்கேயே உங்க மனசுல இருக்க கவலைகளை விட்டுட்டு போங்கிறதுக்க, கவலைகளை அங்க விட்டு விட்டு உள்ள போகணும். அதனால வாக்காய சேதசாம் அவதானம், வாக்கு சரீரம் மனது இந்த மூணையும் நிறுத்தி அதுக்குள்ள கோவிலுக்கு போகணும். அங்க இருக்கிறதுக்கு தேவாலயம் முனிது, பகவான் லயித்து இருக்கிற இடம், அந்த இடத்துல நீங்க போய் அவரையும் சமாதியை கலப்பி அவரையும் பேச்சு கூப்பிட்டு பண்ணப்படாது. விவகாரம் முழுக்க என்ன, இதுதான் முதல் காரியம், அவசியம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் பண்ண வேண்டியது, இதுதான் அபிகமனம்னு பேர். கோவிலுக்கு போக வேண்டியது. ரெண்டாவது, நம்ம கோவிலுக்கு போன பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, பகவானுக்கு ஆராதனம் பண்றதுக்காக விஷயங்களை கொண்டு போகணும். இது அர்ஜனம்னு பேர், கொண்டதான விவகாரங்களை அர்ஜனம். பகவானுக்கு பழமோ புஷ்பமோ அல்லது தூர்வா பில்லோ ஏதோ ஒண்ணு போகணும். பழைய நாள்ல கிராமாந்திரத்துல நந்தவனம்னு இருக்கும் கோவில்ல, அங்கே போய் புஷ்பத்தை பறிச்சு அதை தொடுத்து பகவானுக்கு கொடுத்துட்டு வருவான். ஒவ்வொருத்தருக்கும் இந்த வேலை இருந்தது, கோவில்ல சுத்தப்படுத்துறது இவெல்லாம் கொடுக்கறது. இதுக்கு அர்ச்சனம்னு பேர், அர்ச்சனம் பூஜைன்னு இல்ல, அர்ஜனம், பொருள்களை சேர்த்து பகவானுக்கு கொடுக்கிறது. இது ரெண்டாவது காரியம், பூஜா திரவியங்களை கொடுக்கிறது என்கிறது ரெண்டாவது காரியம். மூணாவது ஆக்சுவலா பூஜை பண்றது, அந்த பகவானுக்கு பூஜை பண்ணணும். சுவாத்தியாயம் நாலாவது, பூஜை பண்ணிட்டு ஒரு மூலையில உட்கார்ந்து அஷ்டாட்சரி மந்திரத்தை ஜபிக்கணும், விடாம ஜபம். ஜபம் காயத்ரியே பண்றது இல்லை இந்த காலத்துல, மீதிய சொல்லணுமா, பகவானுடைய நாமாவை போய் ஜபிக்கணும். இது அவசியம் உபத்திரம் பண்ண வேண்டியது. ஏன்னா மனசு காலம் பிறகு ராத்திரி பரியந்தம் ஓடிட்டே இருக்கு, இந்த ஓடிட்டு இருக்கக்கூடியதான மனசுல கெட்ட சம்ஸ்காரங்கள் வராம அதை காப்பாற்றணும்னா கொஞ்ச நேரமாவது ஒரு அரை மணி நேரமாவது சரீரத்தை மறந்து ஜபம் பண்ணணும். முக்கியமான காரியங்கள் என்ன, தேவாலயத்துக்கு போகணும், பகவானுக்கு முடிஞ்சதான பொருளை கொண்டு போய் கொடுக்கணும், பகவானுக்கு பூஜை பண்ணணும், அதுக்கப்புறம் ஜபம் பண்ணணும். ஜபம் பண்ணின பிறகு அவ அட்டாட்சியும் சொல்ற ஏதோ ஒரு மந்திரத்தை ஜபம் பண்றதுன்னு வழக்கணும். ஜபம் இல்லாதவனா பிராமணனே இல்ல. அதனால ஜப்தேனை மைத்ரோ பிராமண உச்சதே அப்படின்னு ஜபம் பண்றதுனால்தான் அவனுக்கு பிராமணியமே நிற்கும். அந்த பிராமணியத்துக்கா ஜபம் பண்ணணும். ஜபம் பண்ணின பிறகு என்ன பண்ணுன்னு ஜபம் ஆயிடுச்சு காஃபி கொண்டான்னு கேட்கப்படாது. கொஞ்ச நேரம் தியானம் பண்ணணும். இந்த தியானம்ங்கிறது என்ன பண்றது, சரீரத்துல நான் எனக்கூடியதான எண்ணத்தை போக்கடிக்கிறது. ஆகையால் சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் மனுஷன் எல்லோரும் ஒரு அஞ்சு நிமிஷமாவது தியானம் பண்ணி பழகிக்கணும். அந்த தியானம் இந்த அஞ்சு காரியமும் பண்ணினாதான் அவன் பாகவதர். அதான் அதனால தம் இத்தம் பூதம் பரமேஸ்வரம் பகவந்தம் அபிகமன அபிகமன தேவாலயத்துக்கு போறது உபாதான இஜ்யா சுவாத்தியாய யோகை. சுவாத்தியாயம்ங்கிறது ஜபம், யோகம்ங்கிறது தியானம். வருஷ கதம் இட்வா இப்படி நூறு வருஷங்கள் அவன் பண்ணினானே ஆனால் க்ஷீணக்லேசா அவன் மனசுல இருக்கக்கூடியதான அவித்யா அஸ்மிதா ராகம் துவேஷம் முதலிய தோஷங்கள் எல்லாம் சென்று பகவந்தமேவ பிரதிபத்தியதே சாட்சாத் பகவானையே அடைவான் அப்படின்னு அவ சொல்ற. தத்த எத்தாவதுச்சதே என்ன சொல்றாளோ, யோசோ நாராயண பரோவியக்தாத் அவ்யக்தத்தை விட உயர்ந்ததான நாராயணன் பிரசித்தா பரமாத்மா சர்வாத்மா பிரசித்தமானவர் பரமாத்மா எல்லோருடைய சரீரத்தையும் எங்கும் உள்ளவர் சஹ ஆத்மனா ஆத்மானம் தன்னையே தானாக அநேகதா வியூக அவஸ்திதா பல உருவங்களை கொண்டுள்ளார் என்கிறதை தன்னை நிராகரியதே அது நாங்கள் நிராகரணம் பண்ணலையே. ஏகதா பவதி த்ரிதா பவதி பஞ்சதா பவதி சப்ததா பவதி இத்யாதி ஸ்ருதிப்யா இந்த ஸ்ருதிகள் பரமாத்மனஹ அநேகதா பாவஸ்ய அபிகதத்வா ஒரே பரம்பொருளானவர் பல உருவங்களை எடுத்துக் கொள்ளலாம். போகே பவானி துர்கே சமரேக துர்கா ஒரே சமயத்துல அம்பாள் பல உருவங்களை எடுத்துக்கலாம். காளி லட்சுமி சரஸ்வதி எடுத்துக்கலாமே. அதனால எந்த வடிவம் அப்படி பூஜை பண்ணுவா நாங்க சொல்லல, அது அதுல நிராகரிக்கல. பரமாத்மனா அநேகதா பாவஸ்ய அதிகதத்வா எதிபிதஸ்ய பகவதா அந்த பகவானுக்கு அதிகமனாதி லட்சணம் ஆராதனம் அஜஸ்ரம் அபிகமனம் இஜ்ஜா உபாதானம் சுவாத்தியாயம் யோகம் இப்படிங்கிற ஆராதனம் பூஜை பண்ணுவது என்கிறது. அஜஸ்திரம் தினந்தோறும் அனன்ய சித்ததையா வேற மனசுல எண்ணம் இல்லாமல் வேறு எண்ணம் இல்லாமல் அபிப்ரேயதே ததவி நப்ரதிசித்ததே அதையும் நாங்கள் நிராகரணம் பண்ணலை. ரொம்ப பேர் என்ன சொல்ற அத்வைத்தியா இருந்து அதெல்லாம் வேண்டியதில்லை, கர்மா வேண்டியதில்லை, பூஜை வேண்டியதில்லை, ஜபம் வேண்டியதில்லைங்கிற அவர் சகர பாஷ்யத்தை படிக்கலைன்னு ஆச்சாரியால் அதெல்லாம் வேணும்னு சொல்ற. எதுக்கு இந்த விவகாரத்தில் இருக்கும் பொழுது பரமாத்மாவை அடைவதற்கு வேணும். ஞானம் வந்த பிறகு ஒரு கர்மாவும் நிற்காது. அவர் சொன்னது தெரிஞ்சுக்கணும். உமக்கு இல்ல அது ஞானம் வந்த பிறகு, எப்பொழுது ஞானம் வருதோ அப்பொழுது இல்ல. ஞானம் வர்றதுக்கு முன்னால இவைகள்லாம் அவசியம் பண்ணிதான், அதுல சந்தேகமே கிடையாது. அதனால ததபி நிராகரிக்கதே ஸ்ருதி ஸ்மிருத்தியோஹோ ஈஸ்வர பிரணிதானஸ்ய பிரசித்தத்வா. நான் மட்டும் இந்த ஸ்ருதி ஸ்மிருதி சொல்றதப்ப பகவான ஆராதனம் பண்ணணும். ஈஸ்வரானுகிரகாதேவ பும்சாமத்வைத வாசனா அந்த பகவத் அனுகிரகம் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. அவசியம் பண்ணணும் அப்படின்ட்டார். ஸ்ருதி ஸ்மிருத்தியோஹோ ஈஸ்வர பிரணிதானஸ்ய பிரசித்தத்வா. அப்ப என்னத்தான் உமக்கு சொண்ட எத்புனதிதம் உச்சதே வாசுதேவா சங்கரகண உற்பத்தியதே வாசுதேவனிடத்தம் சங்கர்ஷணன் உண்டானார்னு சொல்றேல அங்கேதான் சுவாமி பிராப்ளம். சங்கர்ஷனாச்ச பிரத்யும்னா சங்கர்ஷனிடத்தம் பிரத்யும்னன் உண்டானார் என்றும் பிரத்யும்நாத் அனிருத்தா இது அத்ர ப்ரோமா. இங்கதான் சொல்றோம் அப்ப நான் வாசுதேவ சம்யகாத் பரமாத்மனா சங்கர்ஷண சம்யகஸ்ய ஜீவத்பத்தி ஜீவஸ்ய உற்பத்தி சம்பவதி. பரமாத்மா நடத்தும் ஜீவன் உண்டாகலான்னு சொல்லப்படாது. நீங்க சொல்லலையா யதாக்னே சுத்ரா விஸ்வலிங்கா ஏதஸ்மாத் பரமாத்மனா சர்வே ஆத்மானா உச்சரந்தி. நீங்க மட்டும் சொல்லலாமா? நாங்க சொல்லலையே. ஜீவனுக்கு உற்பத்தி சொல்லல, ஜீவனுடைய உபாதிக்கு உற்பத்தி சொன்னோம். ஜீவன் யாரு? மனசுல பிரதிபிம்பிதமான சைத்தன்யம் ஜீவன். அந்த மனசு உண்டாகிறது, ஆகையால் ஜீவனும் உண்டானா போல, நிஜமா உண்டாகல. அதே போலயே ஜீவனுக்கு மரணமும் கிடையாது, சரீரத்துக்கு தான் மரணம். சரீர் ஜாயமானா சரீரம் அபிதம் பத்தியமானஹா பிரதாரணிகம் ஜாயமானஹா பிறக்கிறதுன்னா சரீரம் உண்டாருதுன்னு அர்த்தம். உத்கிராமன் மரியமானா இந்த ஸ்தூல சரீரத்திலிருந்து லிங்க சரீரம் கலந்துச்சுன்னா இந்த ஸ்தூல சரீரம் போச்சு. சாதாரணமா வீட்டு போய் சொக்கா கட்டி வைக்கிற போலதான் மரணம். இது போய் ரொம்ப கவலைப்படுறல விவகாரம் முழுக்க. சரீரத்தை விட்டா மரணம், என்ன எத்தனை சரீரம் நடந்தாச்சு, கோடி கோடி சரீரம் நடந்தாச்சு. இருந்தாலும் இந்த உடல்ல நமக்கு என்னமோ ஒரு அபிப்பிராயம், இது அழகாவே இருக்கணும், பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், ஏதோ நினைக்கிறோம், அது வேற இல்லை. ஆனால் அந்த ஜீவன் உண்டாகிறான்னு சொல்றது அத்வைதிகள் சொல்ல ஸ்ருதி சம்மதம் இல்லை. இவ அது சொல்ற, அதனால்தான் இந்த ஸ்மிருதி தப்பு வந்துடும். ஏன் அனித்யத்வாதி தோஷ பிரசங்கா உண்டானான்னா ஒரு நாள் அழிய வேண்டியிருக்கும், ஜீவனும் அனித்யமாக ஆகிவிடும். ஜாதஸ்யி த்ருவோ மிருத்யு த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ஆகையால் அப்படி ஆயிடுமப்பா. உற்பத்தி மத்வேஹி ஜீவஸ்ய அனித்யத்வாதய தோஷாஹ பிரசஜேரன். ஜீவஸ்ய உற்பத்தி மத்வே ஜீவன் உண்டாவார உற்பத்தி அவருக்கு இருக்கு என்று சொல்வீடையானால் அனித்யாத்வாதய தோஷாஹ அனித்யம் ஒரு நாளுக்கு அழிஞ்சு போறவர். அதோட மட்டுமல்ல கிருத விபிரணாசா அகதாபியாகமாக இப்படிப்பட்டதான தோஷங்கள் பிரசஜேரன் வந்து சேர்ந்து விடும். ததஸ்த நைவ அஸ்ய பகவத் பிராப்தி மோட்சஸ்ய. அந்த ஜீவனே அழிஞ்சு போயிட்டான்னா மோட்சம் யாருக்கு? ஜீவன் இருந்தான்னா அந்த ஜீவனுக்கு மோட்சம். ஜீவனே அழிஞ்சு போயிட்டான்னா மோட்சம் யாருக்கு சொல்லுங்க பாருங்க? பகவத் பிராப்தி யாருக்கு? ஜீவன் தான் இல்லையே. கரணப்பிராப்தவ் காரணப்பிராப்தவ் காரியஸ்ய பிரவிலய பிரசங்கா. அதோட இல்ல பகவான போய் சேர்ந்தான்னு சொன்னா காரியம் அழிஞ்சதுன்னு ஆயிடும். குடம் மண்ண ஆயிடுதுன்னா குடம் போயிடும். அதே போல ஜீவனே போயிட்டான்னு ஆயிடும். பிரதிஷேத்யதித ஆச்சாரியா ஜீவஸ்ய உற்பத்தி. அதோட இல்ல எங்க வியாசாச்சாரிய சூத்திரம் எழுதுற பதத்துல ஜீவனுக்கு உற்பத்தி கிடையாது அப்படின்னு ஒரு சூத்திரம் எழுதியிருக்க மேல. எது கிரியேட் ஆகுங்கிற கண்ணாடி இருக்கணும், மனசோ இருக்கணும். ஆமா, நான் ஜீவனுக்கு உற்பத்தின்னு சொன்னேன். கண்ணாடிக்கு இல்ல, கண்ணாடி உண்டாகிறது, கண்ணாடி அழியிறது. ஆனா அந்த ரிஃப்ளெக்ஷன் என்ன இருக்குது? கண்ணாடி இருக்கும் பொழுது காணப்படுறது. கண்ணாடி உடைஞ்சதுன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் அழிஞ்சு போயிட்டோம். அந்த ரிஃப்ளெக்ஷன் ஒரிஜினலா போயிடு. நீங்க கண்ணாடிக்கு முன்னால் நின்னுனா கண்ணாடியில உங்கள்டைய பிரதிபிம்பம் வருது. கண்ணாடிய அப்புறப்படுத்துட்டேன்னா சொல்றேன், அந்த கண்ணாடி உண்டாச்சு, கண்ணாடி கொண்டு வந்து விட்டாச்சு, கண்ணாடிக்கு பிறவி இருக்கு. கல்லெடுத்து கல்ல கண்ணாடியை போட்டேன், உடஞ்சி போயிடுது, கண்ணாடி அழிஞ்சது. அண்ணா கண்ணாடி வந்ததுமே அதுல தோணினதான பிரதிபிம்பம், கண்ணாடி போனதுமே அந்த பிரதிபிம்பம் என்னாச்சு? அழிஞ்சு போயிட்டா? பிரதிபிம்பம் பிறக்கவே இல்லையே, எங்கிருந்து அழியும்? பிரதிபிம்பமானது பிம்பத்தினுடைய வடிவம். முன்னால யார் இருக்காரோ அவர் மாதிரி அது தோணித்து கண்ணாடி ஒடிஞ்சதுமே அந்த பிரதிபிம்பமானது பிம்பத்தோட ஒன்னா போச்சு, வேற எங்கேயும் போக முடியாது. பிம்பத்தோட ஒன்னா போச்சு.
அப்படிதான் சொல்லணுமே தவிர அது அழிஞ்சு போச்சுன்னா மிச்சம் எங்கன்னு கேட்பேன். பேப்பரை கொடுத்துட்டேன்னா அங்க கிஞ்ச கீழே இருந்த தூசி இருக்கோ இல்லையா, அதே போல அது போச்சுன்னா கண்ணாடி ஒழிஞ்சா ஸ்டில் இருக்கு, பிரதிபிம்பம் போச்சுன்னா என்ன இருக்கு, இப்படி எல்லாம் கேள்வி கேட்டேன்னா ஒன்றும் இல்லை. அதனால பிம்பமும் பிரதிபிம்பமும் ஒண்ணு, அத்வைத சித்தியில அதை சொல்லியிருக்கேன், எத்தனை பிம்பமும் பிரதிபிம்பமும் ஒண்ணு, பிம்பம் பிரதிபிம்பம் தான் பிம்பமாக ஆகிறது, பிம்பமே பிரதிபிம்பமாக காணப்படுகிறது. அதுல விவரணாச்சாரியர் இந்த பிரதிபிம்பமா பிம்பத்திலிருந்து பிரதிபிம்பம் அந்த பக்கம் காணப்படுறதுன்ட்டார். பாமதிக்காரர் பிரதிபிம்பமும் ஒன்றும் கிடையாது, நீங்களே கண்ணாடிகளை பார்த்து உங்களுடைய பிரதிபிம்பத்தை நீங்களே பார்த்துக்கிறீங்க, அங்க இருக்கா போல பிரமமே தவிர ரேட் ஆஃப் லைட் கண்ணுல இருந்து கண்ணாடிக்கு போய் அது ரிஃப்ளெக்ட் ஆகி மறுபடியும் உங்களுக்கு ரகிக்கிறது. சோ விவகாரம் என்னடா, இங்கதான் இருக்கு, உங்களைத்தான் நீங்க பார்த்துக்கிறேன், ஆனா கண்ணாடியில் இருக்க போல பிரமம். ஏன் பிரமம் வந்தது? அவித்யா தோஷம். அப்படி அது அவருடைய மட்டும் எப்படி சொன்னாலும் பிடியும் ஒன்றுதான். ஆகையால் விவகாரம் ஜீவன் பறக்கல, எங்க மதத்துல அவன் பறக்கிறதுன்னு சொன்னா அதனாலதான் பிரதிஷேதிஷ்யதி ஆச்சாரியா. இதே ஆச்சாரியன் ஆச்சாரியான்னு சொன்னா சூத்திரக்காரர், எங்க ஆச்சாரியாலே ஆச்சாரியர்னு சொன்னா அவர் வியாக்கியானம் பண்ற சூத்திரக்காரர் அர்த்தம். வியாதராயணாச்சாரியன் ஜீவஸ்ய உற்பத்தி நாத்மா அஸ்ருதே நித்யத்வாச்சதாப்யா, ஜீவன் பிறக்கவில்லை, அவருடைய பிறவியை ஸ்ருதி சொல்லலை, நித்யத்வாச்ச அவர் நித்யமா இருப்பதனால், தாப்யா ஸ்ருதி ஸ்மிருதிப்யா இப்படி என்கிறதை அவர் மூணாம் பாதத்துல சொல்லப்படுறார். அடுத்த பாதத்துல என்ன இருக்குன்னு இங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டோம். தஸ்மா அசங்கதா ஏகா கல்பனா, இப்படி கல்பிச்சா பாருங்க யாரு வாசுதேவன் நடத்த சங்கரன் உண்டானா, சங்கரன் நடந்த பிரத்யுமனன் உண்டானா, பிரத்யுமனன் நடத்த அனிருத்தன் உண்டான, தப்பப்பா இது சரியா வராது. வேதத்துக்கு விருத்தமான அம்சத்தை சொல்லாது. மீதி அம்சங்கள்லாம் கோவிலுக்கு போகணும், பூஜை பண்ணணும், பகவானுக்கு கொடுக்கணும், ஜபம் பண்ணணும், யோகம் பண்ணணும், அவசியம் பண்ணணும், நீங்க இல்ல நாங்க அதை விட ஜாஸ்தி பண்றோம், அவசியம் பண்ணி ஆகணும், அதுல சந்தேகம் இல்ல. ஆனா இப்படி மட்டும் பேசப்படாது, வேதத்துக்கு விரோதமா பேசப்படாது அப்படின்னு விருக்கி சொன்ன. இதுக்கு மேல நட கர்த்தரணம் விஜயானாதிபாவேவா தத பிரதிஷேத விப்ரதிஷேதாச்சான்னு மூணு சூத்திரங்கள் மேல இதுல பாக்கி இருக்கு. இத நாளைக்கு இல்ல